நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
December 31, 2019, அது ஒரு செவ்வாய்க்கிழமை. அதற்கு முன்னைய சில நாட்கள் மெல்பர்ன் நகரில் தங்கியிருந்து தமது முதலாவது திருமண விழாவை கொண்டாடிய 25 வயது லிண்டிட்டாவும் 29 வயது வீட்டோனும் காலை 10:30 மணிக்கு யாராவிலுள்ள தமது வீட்டிற்கு திரும்பினார்கள். தமக்கான புது வீட்டை கட்டிக்கொண்டிருந்த இப்புதுமண தம்பதி வீட்டு வேலைகள் முடியும் வரை வீட்டோனின் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். லிண்டிட்டாவும் வீட்டோனும் வீடு திரும்புவதற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பிருந்தே காலன் லிண்டிட்டாவின் தந்தை வடிவில் அந்த வீட்டின் முன்பாக காவலிருந்திருக்கிறான். குறித்த வீடு அமைந்துள்ள சலிஸ்பரி வீதியில் காலை 8:30 மணியிலிருந்து காரில் பல தடவைகள் வட்டமிட்ட 57 வயது ஷப்துஃபாஜ் பின்னர் காரை வீட்டின் முன்பாக நிறுத்திவிட்டு புதுமண தம்பதியின் வருகைக்காக காத்திருந்தார். எதிர்பார்த்தபடியே லிண்டிட்டாவும் வீட்டோனும் தாம் வந்திறங்கிய ஊபரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் நுழைவதற்காக சென்றபோது அவர்களை பின்தொடர்ந்த ஷப்துஃபாஜ் மிக அருகில் சென்று முதலில் லிண்டிட்டாவின் பின் தலையில் சற்றும் ஈவிரக்கமின்றி சுட்டார். என்ன நடந்தது என்பதை உணர்வதற்குள் சம்பவ இடத்திலேயே லிண்டிட்டாவின் உயிர் பிரிந்தது. அதையடுத்து மருமகனின் கண்களை நன்றாக உற்று பார்த்துவிட்டு தலையில் சுட்டிருக்கிறார். பின்னர் தனது தலையில் துப்பாக்கியை வைத்தபடி அழைப்பு மணியை அழுத்தி வீட்டிற்கு உள்ளே இருந்தவர்களை வெளியே வரவழைத்து நடந்ததை பார்க்க வைப்பதற்கு ஷப்துஃபாஜ் முயற்சித்திருக்கிறார். சத்தம் கேட்டு கதவை திறந்தவர்கள் ஷப்துஃபாஜ் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து கதவை அடித்து சாத்திவிட்டு போலீசாரை அழைத்திருக்கிறார்கள். பெற்ற மகளும் அவளது கணவனும் தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை சற்றும் ஈவிரக்கமின்றி பார்த்து கொண்டிருந்த ஷப்துஃபாஜ் அந்த இடத்தை விட்டு வெளியேறி குறித்த வீட்டிற்கு மிக அருகிலுள்ள மைதானத்திற்கு சென்றிருக்கிறார். ஆயிலவர்கள் பார்த்து கொண்டிருக்க தனது நாடியில் துப்பாக்கியை வைத்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். அந்த தோட்டா அவரது கண்ணை தாக்கியது. பின்னர் மீண்டும் சுட்டார். மூளையின் ஒரு பக்கத்தில் காயமடைந்ததுடன் ஒரு கண்ணை இழந்த போதும் ஷப்துஃபாஜ் உயிர் தப்பிவிட்டார். இதற்கிடையில் ஆயிலவர்கள் கொடுத்த தகவலுக்கிணங்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஷப்துஃபாஜை கைது செய்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மறுபுறம் குற்றுயிரும் கொலையுயிருமாக துடித்துக் கொண்டிருந்த வீட்டோனையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனாலும் அடுத்த நாள் வீட்டோன் மரணமடைந்தார். அன்றைய தினம் நடந்த சம்பவத்தை விக்டோரிய உச்சநீதிமன்ற அமர்வின் போது நீதிபதி அன்ட்ரூ ட்ரினி இவ்வாறு விவரித்திருந்தார்.
You've taken away 2 young lives. They had done you no harm, and yet you allowed your unjustified feelings of resentment and anger towards them to drive you to commit unspeakable crimes. Having prepared yourself to carry out these crimes, you lay in wait for their return, and upon their arrival, and when they are at the threshold of their home, with a cold heart, you shot them both in the head. Having done so, you rang the doorbell to notify those inside of your presence. And as Viton, at least, remained alive, you callously left your victim stricken on the porch and fled to a location at which you tried to take your own life in what can only be described as cowardly fashion.
இந்தளவு தூரம் ஷப்துஃபாஜ் கொலைவெறியாடியதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி எழலாம். பின்னணியை பார்ப்போம். தனது 26 வயதில் 1988 அல்பேனியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த ஒஸ்மான் ஷப்துஃபாஜ் அதற்கடுத்த ஆண்டு திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தை என 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். காலப்போக்கில் குடும்பத்துக்கு ஒத்துவராத இவரது குணாதிசயங்கள், குழந்தைகளை அடித்து துன்புறுத்தியமை போன்றவை மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் இவர் மீது தீராத வெறுப்பை உருவாக்கியது. இதையடுத்து ஷப்துஃபாஜின் மனைவி 2008 இவரிடமிருந்து விவாகரத்து பெற்று மகளையும் அழைத்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டார். மகன் ஆஃபனை ஷப்துஃபாஜ் தன்னோடு தங்க வைத்துக் கொண்டார். மனைவியுடன் மகள் சென்றதால் ஷப்துஃபாஜ் கடும் கோபமடைந்தார். பின்னர் மகனும் அவரை விட்டு சென்று தாயுடன் வாழ ஆரம்பிக்க ஷப்துஃபாஜ் கோபத்தின் உச்சிக்கு சென்றார். தான் முன்பு வசித்த வீட்டு உரிமையாளருடன் தனது மனைவிக்கு தொடர்பிருந்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனது விரல்களில் ஒன்றை வெட்டி முன்னாள் மனைவிக்கு தபாலில் அனுப்பி அச்சுறுத்தினார். 2011 கடும் மன உளைச்சலில் ஒருநாள் மகனின் கன்னத்தில் துப்பாக்கியை வைத்து மிரட்டியும் இருக்கிறார். அதே ஆண்டு மகள் லிண்டிட்டாவை அடித்து துன்புறுத்தியிருக்கிறார். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த லிண்டிட்டா, மகன் ஆஃபன் மற்றும் அவர்களது தாயார் போலீசாருக்கு அறிவித்ததுடன் அவர்களுக்கு அருகில் ஷப்துஃபாஜ் வர முடியாதவாறு நீதிமன்ற உத்தரவையும் பெற்றுக்கொண்டனர். தனது தகப்பனை அடியோடு வருத்தல் எண்ணிட்டா, தனது தகப்பன் மாத்திரம் இல்லாவிட்டால் தங்களது குடும்பம் மிகவும் அழகானதாகவும் அமைதியானதாகவும் இருந்திருக்கும் என்று அடிக்கடி பலரிடம் தெரிவித்து வந்தமை ஷப்தபாஜின் செவிகளுக்கு போனபோது எல்லாவற்றின் கூட்டு விளைவாக தனது மகளை மேலும் மேலும் வெறுத்தார். மகள்தான் அனைத்திற்கும் காரணமென நம்ப ஆரம்பித்தார். 2018 லிண்டிட்டா தான் 4 காதலித்த வீட்டோனை திருமணம் செய்து கொண்டார். இந்த தகவலை ஷப்தபாஜ் 3வது நபரினோடாக அறிந்தார். தனக்கு தெரியாமல் நடந்த திருமணத்தை எண்ணி வெறிபிடித்த மிருகம் போலானார். தன்னிடம் அனுமதி கேட்காத வீட்டோன் மீதும் அவரது கோபம் திரும்பிய நிலையில் ஷப்தபாஜ் அல்டோனா வடக்கு பகுதியில் தனியாக வாழ்ந்த வீட்டில் தீராத மன அழுத்தத்தில் தனக்கு தானே பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வீடியோ கேம்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டும் காலத்தை கடத்தி வந்துள்ளார். பின்னர் தனது மகளும் மருமகனும் சந்தோஷமாக 1வது திருமண விழாவை கொண்டாடினார்கள் என்ற செய்தியும் இவரது காதுக்கு வந்தது. அதற்கும் தனக்கு அழைப்பில்லை என்பது இவரது வெறியை அதிகப்படுத்த லிண்டிட்டாவும் வீட்டோனும் வீடு திரும்பும் வரை காத்திருந்து 11 மனதினுள் தேக்கி வைத்த வஞ்சத்தை தீர்த்துவிட்டு ஓய்ந்தார். கடந்த 2 இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை தொடர்பான வழக்கு விசாரணையின் இறுதி நீதிமன்ற அமர்வு பிப்ரவரி 22 இடம்பெற்று குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஷப்தபாஜ் தனது குற்றங்கள் தொடர்பில் தெளிவாக நினைவில்லை என மறுத்திருந்த போதிலும் பின்னர் அவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் தரப்பில் முன்னிலையான வழக்கறிஞர் ஷப்தபாஜ் மனச்சிதைவுக்கு உள்ளாகியிருந்தார் என்றும் இந்த கொடிய சம்பவங்களுக்கு அவரது ஒழுங்கற்ற மனநிலையே காரணமென்றும் வாதிட்டார். சகல காரணங்களையும் நிராகரித்த நீதவான் ஆண்ட்ரூ டினே இந்த குரூர சம்பவத்தை ஷப்தபாஜ் நன்கு திட்டமிட்டு நடத்தியமைக்கான போதிய ஆதாரங்களை சுட்டிக்காட்டி இரட்டை ஆயுள் தண்டனை தீர்ப்பினை வழங்கினார்.
It is perfectly clear that the circumstances of your crimes dictate that each of the murders you carried out was a particularly grave example of the crime of murder. Your moral culpability is exceedingly high. In this case, I will fix as the non-parole period the shortest term of imprisonment which in my view would meet the needs of justice in this case. Osman Shaptafaz, for the murder of Indita Musai, you are sentenced to be imprisoned for life. For the murder of Vitor Musai, you are sentenced to be imprisoned for life. By operation of law, these sentences will be served concurrently. The total effective sentence is life imprisonment. I fix a period of 35 years, during which you will not be eligible to be released on parole.
தீர்ப்பு வழங்கப்பட்ட போது கூட தான் செய்த கொலைகள் தொடர்பில் ஷப்தபாஜ் எவ்வித வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது. தற்போது 57 ஒஸ்மான் ஷப்தபாஜ் இன்னும் 35 பரோலில் வெளியாவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டாலும் பெரும்பாலும் அவர் சிறையிலேயே மரணிக்க நேரிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லிண்டிட்டாவையும் வீட்டோனையும் பலி கொடுத்த குடும்பங்கள் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத நிலையில் இருக்கின்றன. கொலையாளிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பின் பின்னர் வீட்டோனின் சகோதரன் ட்ரிலோன் முசாய் நீதிமன்றிற்கு வெளியே வைத்து இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
No judgment will ever be enough. You know, it's a life sentence for us. He's still here, they're not here. Hopefully, you know, my family gets the time to grieve and we'll try and move on with our lives. Probably not going to happen, but we'll see what we can do.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.